மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். உவா கல்வி அமைச்சு, உவா சமூக வானொலி ஆகியன இணைந்து நடத்துகின்ற இக்கல்வி நிகழ்வுகளில் உங்களை சந்திக்கும் நான் பண்டாரவளை தமிழ் மத்திய கல்லூரியின் ஆசிரியர் ஆசுதர்ஷினி. அன்பு மாணவர்களே, தரம் பத்திற்குரிய இலக்கண பகுதிகளில் ஒன்றான வழக்கு என்ற இலக்கண பகுதியினூடாக நான் உங்களுடன் கலந்துரையாடலாம் என்று நினைக்கின்றேன். தமிழ் இலக்கணத்தில் வழக்கு என்பது மாணவர்களே மக்களுடைய எங்களுடைய பேச்சு வழக்கிலும் இலக்கிய வழக்கிலும் சொற்கள் வழங்கப்படும் முறை அல்லது பயன்படுத்தப்படும் முறை வழக்கு என்று அழைக்கப்படுகின்றது. எங்களுடைய முன்னோர்கள் எந்த பொருளை எந்த சொல்லால் வழங்கி வந்தனரோ நாமும் அவ்வாறே வழங்கி வருவதையே வழக்கு என்ற சொல் குறிக்கின்றது. அந்த வழக்கு என்பது மரபு அல்லது பழக்கம் என்ற பொருளிலும் கையாளப்படுகிறது. ஒரு சில காலத்தில் இலக்கண விதிகளுக்கு மாற்றாக சொற்கள் பயின்று வரி அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் வழக்கு. ஆகவே சொற்களை நாங்கள் இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என்று இரண்டு வகைகளாக வழங்கி வருகின்றோம். முதலாவதாக மாணவர்களே, நாங்கள் வழக்கு என்றால் என்ன என்று பார்த்தோம். வழக்கு என்பது எங்களுடைய அதாவது எங்க மக்களுடைய பேச்சு வழக்கிலும் இலக்கிய வழக்கிலும் சொற்கள் கையாளப்படுகின்ற முறை அல்லது பயன்படுத்துகின்ற முறையே வழக்கு என்று அழைக்கப்படுகின்றது. அதில் இரண்டு வகைகள், இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. அவை தொடர்பாகவே நான் உங்களுடன் கலந்துரையாடப் போகின்றேன். முதலாவது அதில் இயல்பு வழக்கை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், இயல்பு வழக்கு இலக்கணம் என்பது அதனுடைய தலைப்பிலே அந்த அதற்கான முழு விளக்கமும் அடங்கியுள்ளது. இயல்பு வழக்கு ஒரு பொருளுக்கு அமைந்துள்ள இயல்பான சொல்லால் அந்த பொருளினை அவ்வாறே வழங்குவதே இயல்பு வழக்கு என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது மாணவர்களே, எப்பொருளுக்கு எச்சொல் அமைந்ததோ அந்த பொருளை அந்த சொல்லாலே கூறுதலே இயல்பு வழக்கு என்று அழைக்கப்படுகின்றது. இந்த இயல்பு வழக்கானது மூன்று வகையில் காணப்படுகின்றது. மாணவர்களே, மூன்று வகைப்படுகின்றது. முதலாவது இலக்கணமுடையது, இரண்டாவது இலக்கண போலி, மூன்றாவது மறு உ என்று மூன்று வகைப்படுகின்றது. முதலாவதாக இயல்பு வழக்கில் ஒன்றான இலக்கணம் உடையது என்பதை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், அதாவது இலக்கணம் உடையது என்று நாங்கள் குறிப்பிடும் போது இலக்கண நெறிப்படி முறையாக வழங்கி வருகின்ற சொற்களை நாங்கள் இலக்கணம் உடையது என்று அழைக்கின்றோம். அதாவது இலக்கண நெறிமுறையாக வழங்கி வார சொற்களை நாங்கள் இலக்கணமுடையது என்று கூறுகின்றோம். நிலம், நீர், தீ, வழி என்கின்றோம், மண் என்கின்றோம், மலை என்கின்றோம். நாங்கள் இலக்கண நெறிப்படி முறையாக நாங்கள் அன்று தொடக்கம் என்று கூறி வருகின்றோம். அந்த சொற்களை நாங்கள் இலக்கணம் உடையது என்போம். அடுத்ததாக இலக்கண போலி. இலக்கண போலி என்றதை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், உங்களுடைய தலைப்பிலே உங்களுக்கான விடயம் உள்ளடக்கப்பட்டுள்ளது. இலக்கண போலி, இலக்கணம் உடையதை எவ்வாறு இலக்கண நெறிப்படி முறையாக வழங்கி வருகின்றதோ அதுபோல இலக்கண போலி என்பது இலக்கணம் இல்லாததாக இருந்தாலும் இலக்கணம் உடையதை போல, அதாவது இலக்கண நெறிமுறை இல்லையாயினும் இலக்கணம் உடையது போல சான்றோரால் தொன்று தொட்டு வழங்கப்படுவது இலக்கண போலி எனப்படும். மாணவர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இலக்கண நெறிமுறை இல்லை, ஆனாலும் கூட இலக்கணம் உடையது போல எங்களுடைய சான்றோர்களால் தொன்று தொட்டு வழங்கி வரும் சொற்களையே நாங்கள் இலக்கண போலி என்று குறிப்பிடுகின்றோம். உதாரணமாக பாருங்கள், இலக்கணமுடைய சொல், சரியான இலக்கணமுடைய சொல் இல் முன் என்பதுதான். ஆனால் இன்று நாங்கள் முன்றில் என்றே குறிப்பிடுகின்றோம். இல் முன் என்பதை விட முன்றில் என்றுதான் குறிப்பிடுகின்றோம். இலக்கண போலி, இலக்கணமுடைய சொல் இல் முன், இலக்கண போலி முன்றில். அதே போல கால்வாய் என்பது இலக்கணமுடையதாக இருந்தால் அதனை நாங்கள் வாய்க்கால் என்கின்றோம். நகர்ப்புறம் என்பது இலக்கணமுடையது. அதனையே நாங்கள் காலப்போக்கில் புறநகர் என்று கூறுகின்றோம். தசை என்பது இலக்கணமுடையது. தசையினை நாங்கள் இன்று எப்படி குறிப்பிடுகின்றோம்? சதை. கொம்பு நுனி என்பது சரி, நாங்கள் அதனை இன்று நுனி கொம்பு என்கின்றோம். பாருங்கள் மாணவர்களே, அவ இன்று இல் வாய் என்பதனை வாயில் என்கின்றோம். சில உதாரணங்கள். அதாவது என்ன, இலக்கண போலி என்பது இலக்கண நெறிமுறை இல்லை என்றாலும் இலக்கணமுடையது போல் எங்களுடைய சான்றோரால் தொன்று தொற்று வழங்கி வரும் சொற்களே இலக்கண போலி என்று அழைக்கப்படுகின்றது. வாய் கடை என்பதுதான் இலக்கணமுடையது. ஆனால் நாங்கள் அதனை கடை வாய் என்று கூறி வருகின்றோம். கடை வாய். சேரிபுறம் என்பதுதான் இலக்கணமுடைய சொல். ஆனால் இலக்கணமுடைய அந்த சேரிபுறம் என்ற சொல்லினை நாங்கள் இன்று புறஞ்சேரி என்கின்றோம். ஆகவே மாணவர்களே, இலக்கணம் இல்லாததாயினும் இலக்கணம் உடையதை போல எங்களுடைய சான்றோர்களால் தொன்று தொட்டு வழங்கி வரும் சொற்களையே நாங்கள் இலக்கண போலி என்கின்றோம். மாணவர்களே, நாங்கள் இயல்பு வழக்கு என்றால் என்ன என்று பார்த்தோம். இயல்பு வழக்கு மூன்று வகைப்படுகின்றது. முதலாவதாக இலக்கணம் உடையது, இரண்டாவதாக இலக்கண போலி, மூன்றாவதாக மறுவு. மறுவு அதாவது அந்த மறுவு என்றது நாங்கள் இலக்கணமுடைய சில சொற்கள் சில இடங்களில் கெட்டும், சில இடங்களில் திரிந்தும், சில எழுத்துக்கள் தோன்றியும் மறுவி வழங்கி வருகின்றதால் நாங்கள் அதனை கூறுகின்றோம். என்ன? மறுவு. என்ன என்று கூறுகின்றோம்? சில சொற்கள் இலக்கணமுடைய சில சொற்கள் சில இடங்களில் கெட்டும், சில இடங்களில் திரிந்தும், சில எழுத்துக்கள் தோன்றியும் மறுவி வழங்கி வருவதாலே நாங்கள் மறுவோம். மறுவு என்றால் மறுவி வருவது. மறுவி வருவதனாலேயே நாங்கள் மறுவு என்கின்றோம். மாணவர்களே, இலக்கணமுடைய சில சொற்களை பாருங்கள். அருமருந்தண்ண, அதை நாங்கள் இன்று காலப்போக்கில் எழுத்துக்களை எழுத்துக்கள் சில அழிந்து அருமந்த என்கின்றோம். வாழ்நாள் என்பது இலக்கணமுடையது. நாங்கள் இன்று அதனை வாழ்நாள் என்கின்றோம். சோழ நாடு என்பதுதான் சரியான இலக்கணமுடைய சொல். ஆனால் இன்று சோழ நாடு என்பதனை நாங்கள் சோநாடு என்கின்றோம். பாருங்களா, இப்பொழுது இலக்கணமுடைய சில சொற்கள் சில எழுத்துக்கள் கெட்டும், சில எழுத்துக்கள் தீரிவடைந்துள்ளது, சில எழுத்துக்கள் தோன்றியுள்ளன, சில எழுத்துக்கள் மறுவி வழங்கி வருகின்றது. பாண்டிய நாடு எனும் என்ற இலக்கணமுடைய சொல் காலப்போக்கில் மறுவி அந்த யானா பாண்டிய என்ற ய இல்லாமல் பாண்டி நாடு என்று வழங்கி வருகின்றது. யாவர் என்ற அந்த சொல் இன்று யார் அல்லது ஆர் என்று மறுவி வந்துள்ளது. எவன் என்ற சொல் ஏன். இவ்வாறு காலப்போக்கில் சில சொற்கள் சில எழுத்துக்கள் கெட்டும், சில எழுத்துக்கள் திரிபடைந்தும், சில எழுத்துக்கள் தோன்றியும் வழங்கி வருதலையே நாங்கள் மறுவு என்கின்றோம். உதாரணமாக பாருங்கள், மேலும் நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆடு தொடா பாலை என்பதுதான் இலக்கணமுடைய சொல். ஆனால் இன்று மறுவி சில எழுத்துக்கள் திரிபடைந்து ஆடாதோடை என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம். மேலும் பாருங்கள் மாணவர்களே, சுருதி என்ற சொல்லினை எடுத்துக்கொள்வோமானால் இன்று சுதி. அஹ் மலை எங்களுடைய மலைய மாநாடு என்பதனை மாநாடு, பொழுது என்பதனை போது. கும்பகோணம் என்ற ஒரு சொல்லினை எடுத்துக்கொள்ளாமல் இன்று குடந்தை. தஞ்சாவூர் என்பது இன்று தஞ்சை. திருச்சிராப்பள்ளி என்ற சொல் இன்று திருச்சி. கோயம்புத்தூர் என்ற சொல் கோவை. ஆகவே இலக்கணமுடைய உள்ள சில சொற்கள், அந்த சொற்களில் உள்ள சில எழுத்துக்கள் கெட்டும், சில எழுத்துக்கள் திரிவடைந்தும், சில எழுத்துக்கள் தோன்றியும் மறுதி வழங்கி வருதலையே நாங்கள் மறுவு என்கின்றோம். அன்பு மாணவர்களே, கவனியுங்கள். மறுபடி இயல்பு வழக்கம் மூன்று வகைப்படுகின்றது. முதலாவது இலக்கணமுடையது, இரண்டாவது இலக்கண போலி. அந்த போலி எழுத்துக்களில் நாங்கள் பார்த்தோம், இலக்கணம் இல்லாத சில சொற்கள் இலக்கணம் உடையதைப் போல சான்றோர்களால் தொண்டு தொட்டு வழங்கி வரப்படுகின்றது. இல்முன் என்பது முன்றில், கால்வாய் என்பது வாய்க்கால் என, நகர்புறம் என்பது புறநகர். ஆகவே இவ்வாறு சில சொற்கள் மாறி வருதல் நாங்கள் என்னென்று கூறுகின்றோம், போலி என்கின்றோம். அதாவது முதலாவது இலக்கணம் உடையது, இரண்டாவது இலக்கண போலி. அந்த இலக்கண போலி மாணவர்களே, இலக்கண போலி மூன்று வகைப்படுகின்றது. அதாவது இலக்கண போலி என்றால் என்ன என்று பார்த்தோம், ஒரு எழுத்துக்கு பதிலாக இன்னொரு எழுத்து வந்து அதே பொருளை தருமாக இருந்தால் அது எழுத்து போலி. அந்த ஒரு எழுத்துக்கு பதிலாக இன்னொரு எழுத்து வந்து அதே பொருளை தருமாக இருந்தால் அது எழுத்து போலி எனப்படும். அந்த எழுத்து போலி மூன்று வகைப்படுகின்றது. முதலாவது முதற்போலி, இடைப்போலி, கடை போலி. இலகுவானது மாணவர்களே, எங்களுடைய இலக்கணப்போ இலக்கணம் உடையது என்றால் என்ன என்று பார்த்தோம், இலக்கண போலி. அந்த இலக்கண போலி மூன்று வகைப்படுகின்றது. முதலாவது முதற்போலி, இடைப்போலி, கடை போலி. முதற்போலி என்றால் முதலாவது வருகின்ற அந்த எழுத்து மாறி ஒரு எழுத்துக்கு பதிலாக இன்னொரு எழுத்து வந்து அதே பொருளை தர வேண்டும், பொருள் மாற்றம் அடையாது. மஞ்சு என்பதை மையன மைஞ்சு என்று கூறுவது, ஐயர் என்பதை ஐயர் ஆன ஐயன் ஐயர் என்று கூறுவது, அவ்வை என்பதை அவ்வை அவ்வை என்று கூறுவது. முதலாவது எழுத்து மாறி வருகின்ற அதே வேளை அந்த எழுத்தில் எந்த விதமான அந்த சொல்லில் எந்த விதமான பொருளில் மாற்றம் இருக்காது, இது முதல் போலி. இடைப்போலி என்பது அரசன், இடையில் வருகின்ற எழுத்து அரசன அரைசன் என்று வருவது, சுகயீனம் என்பது சுகவீனம் என்று வருவது. அதே போல கடை போலி என்பது, கடை என்பது இறுதி, இறுதி எழுத்து மாற்றம் அடைந்து வருவது. அறம் என்பது இன்று அரண் என்று வருவது, இறுதி எழுத்து இம்மண்ணா இன்னண்ணாவாக மாறிவிட்டது. குடல் என்பது குடர், ஆனால் பொருளில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. முகம் என்ற அந்த இறுதி எழுத்தில் வருகின்ற இம் முகன் என்று வருவது. நிலம் என்ற சொல்லில் இம் இறுதியான எழுத்து இம், ஆகவே நிலன் என்று வந்தாலும் ஒரே பொருள்தான். ஆக இலக்கண போலி மூன்று வகைப்படுகின்றது. ஒரு எழுத்துக்கு பதிலாக இன்னொரு எழுத்து வந்து அதே பொருளை தருமாக இருந்தால் அது இலக்கண போலி. அடுத்ததாக நாங்கள் பார்த்தது மறுவு. மறுவு என்றால் தொன்று தொட்டு வழங்கி வருகின்ற எழுத்துக்கள், அதாவது சில எழுத்துக்கள் தோன்றி மறுவி வருவது. மறுவி என்றால் சிதைந்து உருமாறி வருவது, கெட்டு இலக்கணம் சிதைந்து மறுவி வருவதைத்தான் நாங்கள் மறுவு என்கின்றோம். இலக்கணமுடைய சொற்கள் சில மாறி வருவது. சோழ நாடு என்பது சோநாடு, யானை என்பதை ஆணை, வாழ்நாள் என்பது வாணாள். இவ்வாறு மாறி வருவதையே நாங்கள் மறுவு என்கின்றோம். அன்பு மாணவர்களே, இயல்பு வழக்கு மூன்று வகைப்படுகின்றது. மூன்றும் என்ன? இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மறுவு. இலக்கணம் உடையது என்றால் இலக்கண நெறிப்படி முறையாக வழங்கி வருகின்ற அந்த சொற்களை நாங்கள் இலக்கணம் உடையது என்கின்றோம். நிலம் என்கின்றோம், நீர் என்கின்றோம், தீயல் என்கின்றோம், மண், மழை, வலி. அதே போல இலக்கண போலி என்பது இலக்கணம் நெறிமுறை இல்லையாயினும் இலக்கணம் உடையதை போல சான்றோர்களால் தொன்று தொட்டு வழங்கி வருவது இலக்கண போலி. அதாவது இலக்கணமுடைய சில சொற்கள் இல்முன் என்பது முன்றில் என்று வருவது, கால்வாய் என்பது வாய்க்கால். அதே போல அந்த இலக்கண போலி மூன்று வகைப்படுகின்றது, முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலி. முதல் எழுத்து மாறி வருவது, மஞ்சு என்பது மையண்ண, மைஞ்சு. ஐயர் என்பது ஐயர். அவ்வை என்று சொல்லினை ஆனா இவ்வை என்று எழுதுவது. இடைபோலி என்பது ஒரு சொல்லில் இடையில் வருகின்ற எழுத்து மாறி வருவது. அரசன் என்பது அரைசன். சுகீனம் என்பது சுகவீனம். அதே போல கடைபோலி என்பது இறுதியில், கடைசியில் வருகின்ற எழுத்து, இறுதியில் வருகின்ற எழுத்து ஒரு மாறி வருவது. அறம் என்பது அரண், முகம் என்பது முகன், குடல் என்பது குடர், நிலம் என்பது நிலன். இவ்வாறு இறுதி எழுத்தில் மாறி வருவதை நாங்கள் கடைபோலி என்கின்றோம். ஆகவே மறுவே என்றால் நான் கூறிவிட்டேன் மாணவர்களே, தொன்று தொட்டு வழங்கி வர எழுத்துக்கள் இடையில் சில திரிபுற்று வழங்குவது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போவது வழக்கு இரண்டு வகைப்படுகின்றது. இயல்பு வழக்கு இவ்வளவு நேரம் நாங்கள் பார்த்தது இயல்பு வழக்கு. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போவது தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு மூன்று வகைப்படுகின்றது. ஆகவே அடுத்ததாக தகுதி வழக்கு என்றால் என்ன என்பதை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், பொருள்களுக்கு அல்லது ஒரு செயல்களுக்கு இயல்பாக அமைந்த அந்த சொற்களை வழங்குவது, இயல்பாக அமைந்த அந்த சொற்களை நாங்கள் வழங்குவது தகுதி அன்று என கருதி அந்த சொற்களை நீக்கிவிட்டு அல்லது அந்த சொற்களை இல்லாமல் ஒழித்து விட்டு அல்லது மறைத்து தகுதியான அதற்கு வேறு சொற்களால் அந்த பொருட்களை அல்லது செயல்களை வழங்குதலையே தகுதி வழக்கு எனப்படும். அதாவது ஒரு பொருள்களுக்கு அல்லது ஒரு செயலுக்கு இயல்பாய் அமைந்த சொற்களை வழங்குவது தகுதி அன்று என கருதி அந்த சொற்களினை ஒழித்து மறைத்து தகுதியான வேறு சொற்களால் அந்த பொருள்களை அல்லது செயல்களினை வழங்குவது தகுதி வழக்கு எனப்படும். இன்னும் இலகுவாக மாணவர்களை நான் உங்களுக்கு சொல்லுவதென்றால், அனைவரின் முன்னும் பேசத்தகாத சொற்களுக்கு பதிலாக தகுதியான சொற்களை பேசுதல். அதாவது ஒரு பொருளை உணர்த்துறதற்கு உரிய இயல்பான சொல்லிற்கு பதிலாக வேறொரு சொல் தகுதி என்று கருதி வேறு சொற்களால் வழங்குவது தகுதி வழக்கு. இந்த தகுதி வழக்கு மாணவர்களே மூன்று வகைப்படுகின்றது. எத்தனை வகை? மூன்று வகை. முதலாவது இடக்கரடக்கள், இரண்டாவது மங்களம், மூன்றாவது குழுவு குறி. இடக்கரடக்கள், மங்களம், குழுவு குறி. இடக்கரடக்கள் என்பது இடம். நன்றாக கவனியுங்கள் மாணவர்கள், நான் முதலே சொல்லிவிட்டேன், இலக்கணம் என்பது அதனுடைய தலைப்பிலே அதற்கான முழுமையான விடயம் தங்கியுள்ளது. இடக்கரடக்கள், நாங்கள் ஒரு சான்றோர்களிடத்தில் அல்லது நன்மக்களிடத்தில் ஒரு சபையில் கூறத்தகாத சொற்களை மறைத்து, ஒரு அவையில் கூறத்தகாத சொற்களை மறைத்து பிற சொற்களால் கூறுவது இடக்கரடக்கள் எனப்படும். உதாரணமாக ஒரு சபையில் நிறைய பேர் கூடியுள்ள ஒரு சபையில் அவசர நிமித்தம் நாங்கள் மலம் கழுவி வந்தேன் என்று கூறாமல் கால் கழுவி வந்தேன் என்று கூறுவது. அவ சான்றோர்கள் மிக்க ஒரு சபையில் சபை நாகரிகம் கருதி நாங்கள் மலம் கழுவி வந்தேன் என்று கூறாமல் கால் கழுவி வந்தேன் என்று கூறுதல், அல்லது கொள்ளைப்புறம் சென்று வந்தேன் என்று கூறுதல். ஆகவே சபையில் சொல்லத்தகாத ஒரு சொல்லினை மறைத்து அதனை வேறு ஒரு சொல்லால் சொல்வது இடக்கரடக்கள் எனப்படுகின்றது. அடுத்ததாக மாணவர்களே, மங்களம் என்ற சொல்லினை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், மங்களமில்லாத சில வார்த்தைகளை தவிர்த்து அதனை மங்களமாக சொல்லுவது மங்களமாகும். உதாரணமாக ஒருவர் செத்தார் என்று கூறாமல், இறைவனடி சேர்ந்தார், காலமானார், துஞ்சினார் என்று அந்த சொல்லினை மங்களமாக மாற்றி கூறுதல். இடுகாடு என்ற சொல்லினை நாங்கள் மங்களமாக நன்காடு என்று கூறுதல். அடுத்ததாக நச்சுப்பாம்பு என்ற சொல்லியை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், அதனையும் நாங்கள் மங்களமாக நச்சு என்ற சொல்லினை தவிர்த்து நல்ல பாம்பு என்று கூறுதல். ஆகவே இவ்வாறு மங்களமில்லாத சில சொற்களை செத்தார் என்று கூறாமல் நாங்கள் அதனை துஞ்சினார், காலமானார் அல்லது இறையடி சேர்ந்தார் என்று கூறுதல். இடுகாடு என்ற சொல்லினை நன்காடு என்று கூறுதல். நச்சு பாம்பு என்ற சொல்லினை நல்ல பாம்பு என்று கூறுதல். அத்துடன் குழுவுக்குறி என்ற சொல்லினை நாங்கள் அடுத்ததாக மூன்றாவதாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தகுதி வழக்கு, தகுதி வழக்கில் இடக்கரடக்கள், மங்களம், அடுத்ததாக குழுவுக்குறி. குழுவுக்குறி என்றதை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், மாணவர்களே, ஒரு குழுவில் யாதாயினும் ஒரு காரணம் கருதி, ஒரு குழுவில் யாதாயினும் ஒரு காரணம் கருதி ஒரு பொருளை குறிக்கும் சொல்லினை தவிர்த்து, ஒரு பொருளினை குறிக்கும் சொல்லினை தவிர்த்து நாங்கள் அதனை வேறு வார்த்தைகளால் குறிப்பது, வேறு வார்த்தைகளால் குறிப்பது குழுவுக்குறி எனப்படும். அதாவது ஒரு குழுவில் நாங்கள் ஒரு காரணம் கருதி சொல்லக்கூடாத ஒரு தவிர்த்து சொல்லக்கூடாத சொல்லினை தவிர்த்து ஒரு பொருளை குறிக்கும் சொல்லை தவிர்த்து வேறு வார்த்தையால் குறிப்பது. அதாவது ஒரு காரணம் கருதி ஒரு பொருளை குறிக்கும் சொல்லை தவிர்த்து வேறு வார்த்தையால் அந்த சொல்லினை குறிப்பது. அந்த குழுவுக்கே தெரிந்த சில நேரங்களில் இரகசிய சொல்லாக இருக்கலாம். உதாரணமாக பாருங்கள் மாணவர்களே, உதாரணமாக சொல் விளம்பி என்பது, சொல் விளம்பி என்பது வேடர்கள் கள்ளினை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சொல். சொல் விளம்பி என்பது வேடர்கள் கள்ளினை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சொல்லையே நாங்கள் சொல் விளம்பி என்கின்றோம். அடுத்ததாக பரி என்ற சொல் பொற்கொள்ளர்கள் பொன்னை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற சொல்லையே நாங்கள் பரி என்கின்றோம். அடுத்ததாக வெள்ளம் என்பது வயலில் உள்ள நீரை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே மாணவர்களே, ஒரு குழுவில் யாதாயினும் ஒரு காரணம் கருதி ஒரு பொருளை குறிக்கும் சொல்லினை தவிர்த்து வேறு வார்த்தையால் அந்த பொருளினை குறிப்பது நாங்கள் குழுவுக்குறி என்கின்றோம். உதாரணமாக சொல் விளம்பி என்று வேடர்கள் கள்ளை குறிப்பது. ஆகவே மாணவர்களே, நாங்கள் இவ்வளவு நேரமும் இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு சொற்களில் வருகின்ற நாங்கள் சொற்களை இரண்டு வகைகள், அதாவது எப்பொழுது எந்த பொருளுக்கு எச்சொல்லால் அமைந்ததோ அப்பொருளை அந்த சொல்லாலே கூடுதலை நாங்கள் சுருக்கமாக இயல்பு வழக்கு என்கின்றோம். அடுத்ததாக தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என்று நாங்கள் இரண்டு வகையாக வகைப்படுத்துகின்றோம். அப்பொழுது தகுதி வழக்கு என்பது ஒரு பொருளை உணர்த்துவதற்கு உரிய இயல்பான சொல், அதாவது சொல்லிற்கு பதிலாக, இதுதான் தகுதி என்று கருதி அதற்கு வேறு வார்த்தைகளால் வழங்குவது தகுதி வழக்கு. இயல்பு வழக்கம் மூன்று வகைப்படுகின்றது, தகுதி வழக்கம் மூன்று வகைப்படுகின்றது. இயல்பு வழக்கு மூன்று வகை என்ன? இலக்கணமுடையது, இலக்கண போலி, மறுபு. அதே போல தகுதி வழக்கின் மூன்று வகை இடக்கரடக்கள், மங்களம், குழுவுக்குறி. இலக்கணமுடையது எனும் போது உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, நாங்கள் இப்பொழுது பார்த்தவற்றின் சாராம்சத்தினை பார்க்கின்றோம். அதாவது இலக்கணமுடையது என்பது என்ன? இலக்கண நெறிமுறையாக வழங்கி வர சொற்களினை நாங்கள் இலக்கணமுடையது என்று கூறுகின்றோம். நிலம், நீர், நன்னிலம், தண்ணீர் என. அதே போல அடுத்ததாக இலக்கண போலி என்பது இலக்கண நெறிமுறை இல்லையாயினும் இலக்கணமுடையது போல எங்களுடைய சான்றோர்களால் தொன்று தொட்டு வழங்கி வரும் சொற்களையே நாங்கள் இலக்கண போலி என்கின்றோம். உதாரணமாக நாங்கள் பார்த்தோம் இலக்கண போலி மூன்று வகைப்படுகின்றது என்ன? அப்ப முதற் போலி, இடை போலி, கடை போலி என்று பார்த்தோம். அந்த ஒரு சொல்லில் முதலாவது எழுத்து மாறி வருவதை முதற் போலி என்றோம். இடையில் வருகின்ற ஒரு சொல்லில் இடையில் வருகின்ற எழுத்து திருப்படைந்து வருவதை இடை போலி என்றோம். அதில் கடைசியில் வருகின்ற எழுத்து மாறி திரிபடைந்து வருவதை கடை போலி என்றோம். அதே போல அடுத்ததாக மறுவு என்ற சொல்லினை நாங்கள் மறுவு என்பதனை பார்ப்போமாக இருந்தால் இலக்கணமுடைய சில சொற்கள் அதில் சில எழுத்துக்கள் மாத்திரம் கெட்டு, சில எழுத்துக்கள் திரிபடைந்து, சில எழுத்துக்கள் தோன்றி, சில எழுத்துக்கள் மறுவி அல்லது மறைந்து வருதிலேயே நாங்கள் மறுவு என்றோம். உதாரணத்தையும் நாங்கள் பார்த்தோம். அருமருந்தன்னை என்ற சொல்லினை சுருக்கி அருமந்த, வாழ்நாள் என்பதனை சுருக்கி வாணாள், சோழ நாடு என்பதனை சுருக்கி சோநாடு என. அன்பு மாணவர், அதே போல நாங்கள் தகுதி வழக்கு என்றதனையும் மூன்று வகைக்குள் உள்ளடக்கினோம் என. ஒரு பொருளை உணர்த்துவதற்கு உரிய இயல்பான சொல்லிற்கு பதிலாக இன்னொரு சொல்லினை இதுதான் தகுதி என்று கூறுவது தகுதி வழக்கு. அது மூன்று வகைப்படுகின்றது: இடக்கரடக்கள், மங்களம், குழுவுக்குறி. அதில் முதலாவது இடக்கரடக்கள் என்பது நன்மக்களிடத்தில், அதாவது சொல்லத்தகாத சொல்லை மறைத்து வேறு வார்த்தையால் சொல்வது. இப்ப மலம் கழித்தல் என்பதனை நாங்கள் கால் கழுவி வந்தேன் என்று கூறு. அந்த இடத்திற்கு பொருத்தமான சான்றோர் நிறைந்திருக்கின்ற சபை, ஆகவே அந்த இடத்திற்கு பொருத்தமான சொற்களை கையாண்டு நாங்கள் சொல்வது இடக்கரடக்கள். அதே போல அடுத்ததாக நாங்கள் மங்களம் என்பதனை பார்ப்போமாக இருந்தால் மங்களம் இல்லாத வார்த்தைகளை தவிர்த்து, மங்களமே இல்லாத சில சொற்களினை தவிர்த்து அதனை நாங்கள் மங்களமாக சேர்த்து சொல்வது, மங்களமாக தருவது. உதாரணமாக ஒருவர் திடீரென இறந்து விட்டார் என்பதனை மங்களம் இல்லாமல் நாங்கள் செத்தார் என்று சொல்லாமல் மங்கள வழக்கில் இறைவனடி சேர்ந்தார், இறையடி சேர்ந்தார், துஞ்சினார் அல்லது காலமானார் என்று கூறுவது. இடுகாடு என்பது நன்காடு என்பது, நச்சுப்பாம்பு நாகப்பாம்பு என்பதை நல்ல பாம்பு என்பது. அதில் இறுதியாக நாங்கள் பார்த்தது குழுவுக்குறி. குழுவுக்குறி என்பது ஒரு குழுவினர் யாதாயினும் ஒரு காரணம் கருதி ஒரு ஒரு பொருளை குறிக்கும் சொல்லினை தவிர்த்து வேறொரு வார்த்தையால் அந்த குழுவுக்குரியர்கள் அந்த பொருளினை பற்றி கதைப்பது. அதாவது ஒரு பொருளினை, ஒரு சொல்லினை தவிர்த்து வேறு வார்த்தையால் குறிப்பதைத்தான் நாங்கள் குழுவுக்குறி என்கின்றோம். உதாரணமாக வேடர்கள் கள்ளை குறிக்க சொல் விளம்பி என்றனர், பொற்கொள்ளர்கள் பொன்னை பறி என்றனர். ஆகவே அன்பு மாணவர்களே, இவ்வளவு நேரம் நாங்கள் சொற்களின் இரண்டு, அதாவது இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என்பது தொடர்பாக முழுமையாக கலந்துரையாடினோம். மாணவர்களே, எங்களுடைய தமிழ் பாடத்தில் பகுதி ஒன்று வினாத்தாளில் எங்களுடைய பழுதேர்வு வினாக்களில் இந்த இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என்கின்ற இந்த இலக்கண பகுதியானது ஒவ்வொரு வருடமும் வருவதை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே அன்பு மாணவர்களே, நாங்கள் இன்று படித்ததோடு நிறுத்திவிடாமல் இது தொடர்பான பயிற்சிகளை, இலக்கணம் என்பது தொடர்ச்சியான பயிற்சிகளினூடாகவே எங்களுக்கு கைவரக்கூடும். ஆகவே இது தொடர்பான பயிற்சிகளை நீங்கள் வீட்டில் இயல்பு வழக்கு என்றால் என்ன, அதனுடைய வகைகள் என்ன, ஒவ்வொன்றுக்குமே என்ன உதாரணங்களை நாங்கள் போடலாம், அதே போல தகுதி வழக்கு என்றால் என்ன, தகுதி வழக்கினுடைய மூன்று வலை வகைகள், இடக்கிரடக்கள், மங்களம், குழுவுக்குறி என்றால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உதாரணங்களை நீங்கள் குறிப்பிடுத்து வைத்துக் கொள்வதன் மூலம் இந்த பாடத்தினை நீங்கள் நன்றாக பயிற்சி செய்து மனனம் செய்வதன் ஊடாக தொடர்ந்து பயிற்சிகள் நீங்கள் எழுதியும் பார்க்க வேண்டும் மாணவர்களே. அப்பொழுதுதான் இலக்கணம் உங்களுடைய மனங்களில் பதியும். எனவே தொடர்ந்தும் உங்களை இன்னொரு வகுப்பில் சந்திப்பதோடு இவ்வளவு நேரம் நாங்கள் கற்ற விடயங்கள், இந்த இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என்ற இந்த வகைப்பாடு உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நான் பண்டாரவளி தமிழ் மத்திய கல்லூரியின் ஆசிரியை ராசதர்ஷினி. நன்றி, வணக்கம்.